السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: قد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأنذرهم يوم الحسرة إذ قضي الأمر وهم في غفلة وهم لا يؤمنون. صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காக்க வந்த மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போலகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்து அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபியங்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ, அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன், இஃத்திகாஃபுடைய நியத்துடன் குறித்த நேரத்தில் இறைவனின் இல்லத்திலே ஒன்று கொள்வியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சு பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்கன் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்குவாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன், நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக் கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் முஸ்லீமாக பிறந்து வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் அவருடைய உள்ளத்தில் ஆணித்தரமாக இரண்டு முக்கியமான விடயங்களை உறுதியாக அவர் தெரிந்து விளங்கி நம்பி அதன்படி செயல்பட கடமைப்பட்டிருக்கிறார். முதலாவது, இந்த உலகத்துடைய யதார்த்தம், ஹகீகத்து ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்துடைய யதார்த்தம், இந்த உலக வாழ்க்கையுடைய அமைப்பு. இரண்டாவது, மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையின் அமைப்பு. யாருடைய உள்ளத்தில் இந்த இரண்டுடைய ஹகீகத்துடைய யக்கீனும் உறுதிப்பாடும் வந்துவிட்டதோ, நிச்சயமாக சத்தியமாக அவர் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான அமைப்பில் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து முடிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. யாருடைய ஈமான் இதிலே கொஞ்சம் ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறதோ, நிச்சயமாக சத்தியமாக இவரால் அல்லாஹுவை ஒரு நாளும் ஒரு பொழுதும் திருப்திப்படுத்த முடியாது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 124,000 நபிமார்களும் அனுப்பப்பட்ட நோக்கம், உலகத்தில் இறக்கப்பட்ட அத்துணை மொத்தமான வேதங்கள் இறக்கப்பட்டதன் நோக்கம், இந்த உலகத்துடைய யதார்த்தத்தையும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையின் தத்துவத்தையும் மனித கோடிகளுக்கு உணர்த்துவதற்காக வேண்டிதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகாக சொல்லுகிறான், இந்த உலகத்தில் மனிதனை படைத்த விதத்தை பற்றி சொல்லுகிறான். ஏழு கட்டங்களில் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்திருப்பதாக சூரத்துல் முஃமினீன் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 13, 14, 12 வசனங்களில் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான். அத்தனை வசனங்களையும் ஓதி அர்த்தம் சொல்லுவதற்கு நேரமிடம் கொடுக்காது. முதலாவது, மனிதனை நாம் மூலத்தை மண்ணிலிருந்து படைத்தோம். இரண்டாவது, அந்த மண்ணிலே இருந்து படைக்கப்பட்ட ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு மண்ணுக்குள்ளே இருந்து வருகின்ற தானியங்களின் மூலமாக சாப்பாட்டை கொடுத்து, அவர்களுடைய மண்ணால் படைக்கப்பட்ட உடம்புக்குள்ளே உருவெடுக்கின்ற விந்தில் இருந்து நாம் மனிதனை படைத்தோம். இரண்டாவது கட்டம் விந்து. மூன்றாவது கட்டம், அந்த விந்தை இரத்தமாக்கினோம். நாலாவது, அந்த இரத்தத்தை சதையாக்கினோம். ஐந்தாவது, அதற்குள்ளே எலும்புகளை நாம் உறுதியான முறையில் அந்த எலும்புகளை உருவாக்கினோம். ஆறாவது, அதற்கு மேலால் தும்ம, அதாவது எலும்பு மாமிசங்களை கொண்டு அந்த எலும்பை நாம் போர்த்தினோம். ஆறாவது கட்டம் ஏழாவது கட்டம் அல் குர்ஆன் சொல்லுகிறது, சும்மா அன்ஷஅனாஹு கல்கன் ஆகர், பிறகு ஒரு வேறு வித்தியாசமான ஒரு அமைப்பில் ஒரு வடிவத்தில் இந்த மனிதனை நாம் உருவாக்கி முடித்திருக்கிறோம். கண்ணியமான கணவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வான் பீர் என்று சொல்லக்கூடிய சிசு ஆராய்ச்சியிலே மிக உலக புகழ் பெற்ற வைத்தியர், தன்னுடைய ஆராய்ச்சிக்காக வேண்டி சில படைப்பினங்களை எடுக்கிறார். அதிலே பறவை இனம், மிருக இனம், ஆமை, அதிலே விசேஷமாக ஹின்சீர் என்று சொல்லக்கூடிய, சொல்லுவதற்கும் நாம் பல தடவை யோசிக்கின்ற அந்த பன்றி கட்டக்கால், இவருடைய ஆச்சரியமான முடிவு என்னவென்றால், அந்தந்த குட்டிகள் தாய்மாருடைய கருவுக்குள்ளே இருக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிக்கின்ற பொழுது கடைசி கட்டம் வரைக்கும் இதுல எது பறவை, எது ஆமை, எது மிருகம், எது மனிதன் என்று வேறுபடுத்தி பிரித்து அறிய முடியாத அளவுக்கு நுணுக்கமாக வளர்கிறது. அதிலேயும் ஆச்சரியமான ஒரு விடயம் என்னவென்றால், இறுதி வரைக்கும் மனிதனோடு போட்டி போட்டுக் கொண்டு இது மனிதனா அல்லது வேறு ஏதாவது விலங்கா என்று வாயில் மூக்கில் விரல் வைத்து சிந்திக்கின்ற அளவுக்கு மனிதனோடு போட்டி போட்டுக் கொண்டு வளர்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு விலங்கு இருக்குமாக இருந்தால் அது பன்றி. பன்றியுடைய உருவம் கடைசி வரைக்கும் மனிதனை போன்றே உருவாகிறது. இறுதியில் பன்றி பன்றியாகிறது, மனிதன் மனிதனாகிறான். இதைத்தான் அல் குர்ஆன் சொல்லுகிறது, சும்ம அன்ஷஅனாஹு கல்கன் ஆகர், ஏழாவது கட்டம். அரபு தெரிந்தவர்கள், உலமாக்கள், அரபு இலக்கணம் படித்தவர்கள், இவர்களை நாடி கேட்டு பாருங்கள், ஆகர் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? ஐந்து ஆறு ஏழு பொருட்கள் ஒன்று மாதிரி இருக்கிறது, அதில் ஒன்றை ஒன்று வித்தியாசப்படுகிறது என்றால், இந்த வித்தியாசப்படுகின்ற பொருளுக்கு ஆகர் என்ற வார்த்தையை பாவிப்போம். பறவை போல, மிருகம் போல, ஆமை போல, கட்டக்காலை போல ரூபம் கொடுத்து உருவாக்கப்படுகின்ற அமைப்பில் தான் மனிதனும் உருவாகிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய குதரத், அல்லாஹ்வுடைய தனிப்பெரும் கிருபையின் மூலமாக இறுதியிலேதான் மனிதனுக்கு அழகிய வடிவம் கொடுக்கப்பட்டு இந்த உலகத்தை நோக்கி அனுப்பப்படுகிறான். மூன்று வகையான இருட்டுக்குள்ளே, கச்சிதமான அமைப்பிலே, பக்குவமான அமைப்பிலே, எந்த துணையும் இல்லாமல், எந்த வெளிச்சமும் இல்லாமல், எந்த இடமும் இல்லாத அந்த தாயுடைய கருவுக்குள் அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் மூலமாக உருவாக்கப்படுகிறான். ஒரு இடத்திலே சொல்லுகிறார், அல்லாஹ் தான் அவனை உருவாக்கி அவனை படைத்து முடிக்கிறான். படைத்து முடிக்கப்பட்ட மனிதன் சும்ம சபீல யஸ்ஸரா, அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து வெளியே வருகின்ற அந்த சிறிய ஒரு வழி இருக்கிறதே, அந்த பாதையை மனிதன் வருவதற்காக வேண்டி லேசிப்படுத்திக் கொடுப்பவனும் அல்லாஹ்தான். ஒரு தடவை வீட்டுக்கு போனால் உங்களுடைய ஹெல்த் கார்டு இருக்கும், அல்லது எங்களுடைய குழந்தைகள் பிறந்த கிளினிக் கார்டு ஹாஸ்பிட்டலே கொடுப்பார்களே, அதிலே முதல் பக்கத்தை புரட்டி பாருங்கள், பிறக்கின்ற பொழுது குழந்தையுடைய நிறை எவ்வளவு இருக்கிறது? சராசரி 3.5 கிலோ, சில குழந்தைகள் 4 கிலோ, சில குழந்தைகள் 3 கிலோ, 3.5 கிலோ பருமனான, பாரமான ஒரு ஜடம் வெளியே வருகின்ற அந்த சிறு பாதையை லேசுபடுத்தியவனும் அல்லாஹ்தான். கண்ணியமான கணவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, மனிதனுடைய பிறப்பை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களுடைய தாய்மாருடைய கருவுக்குள்ளே இருந்து இந்த உலகத்தை நோக்கி வெளியே உங்களை கொண்டு வந்தவன் அந்த மகா சக்தி வாய்ந்த ரப்புல் ஆலமீன் தான். இந்த மாதிரியான விடயங்களை சொல்லிவிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சும்ம இன்னக்கும் பஅதாலிக லமைதுன், உங்களுக்கு ஆக போகிற கதி என்ன தெரியுமா? செத்து போக போகிறீர்கள். துனியாவுடைய தலைவாசலால் வருகின்ற பொழுதே முதுகை தட்டி சொல்லுவதை, மனிதா இந்த பார், நீ போவது சாகுவதற்காக, நீ பிறப்பது இறப்பதற்காக வேண்டி பார்த்து நடந்து கொள். மனிதன் வெளியே வருகின்ற வழியை பற்றி பேசி அல்லாஹ் அடுத்த அவன் போகின்ற இடத்தை சொல்லுகிறார். சும்மா அமாதஹு ஃபஅக்பரா, இவ்வளவு அற்புதமாக உருவாக்கப்பட்ட உன் கதி என்ன தெரியுமா? ஆக போகிறது, நாடிய நேரத்தில் அல்லாஹ் உன்னை மரணிக்க செய்ய போகிறான், அவன் நாடிய இடத்தில் உனக்கு கபறு தோண்ட போகிறான். இறந்ததற்கு பின்னால் எங்களுடைய ஜடம் அதுவும் எங்கே அடக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். நாம் நினைத்த இடத்தில் அடங்க முடியாது, நாம் நினைத்த இடத்தில் எங்களால் அடக்கும் ஏற்பாட்டை யாராலும் செய்ய முடியாது.
ஒரு மனிதனை படைப்பதற்கு எந்த இடத்திலிருந்து மண் எடுக்கப்பட்டதோ அதே இடத்தில் அவனுடைய ஜடம் போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மின்காகலத்தினாக்கும் அந்த மண்ணில் இருந்துதான் உங்களை படைத்தோம். ஒபிஹானுக்கும் உங்களை படைத்த அதே மண்ணுக்குள்ளே உங்களை கொண்டு வருவோம். அதே இடத்தில் இருந்து உங்களை உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்று செல்ல தெளிவாக அல் குர்ஆன் சொல்லுகிறது. இது மனித பிறப்பின் ஆரம்பம். சொன்ன மறுகணமே அவருடைய மௌத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஞாபகப்படுத்துகிறார். கண்ணியமான கணவான்கள் என்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, இது உலகத்துடைய யதார்த்தம். இதுதான் உலக வாழ்க்கையுடைய ஹக்கீகத். அந்த மௌத்து எப்படி வரும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எழுதி வைத்து விட்டார். எந்த நாளில் வரும் அந்த நாளும் குறிக்கப்பட்டு விட்டது. எந்த இடத்தில் வரும் அந்த இடமும் குறிக்கப்பட்டு விட்டது. 4 மாதம் பூர்ணமாகிற நேரத்திலே பயிருசலு இலைஹி மலக், தாயுடைய கருவுக்குள்ளே அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். சுப்ஹானல்லாஹ், தாயுடைய கருவுக்குள் கருவி அல்ல, ஒரு மலக்கை அனுப்புகிறார். அவர் ஓர்டர் போடப்படுகிறார், அவர் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறார். இந்த உலகத்தில் இவர் எவ்வளவு காலம் சம்பாதிப்பார், எவ்வளவு காலம் சம்பாதிப்பார்? சூஃபானகரிலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் பாதையிலே நடை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மஸ்ஜித் இடையிலே தென்படுகிறது. 2 ரக்அத் தொழுது விட்டு போவோம் என்று மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகின்ற பொழுது வாசலிலே ஒரு மனிதன் இருக்கிறான். என்னுடைய வாகனத்தை கொஞ்சம் பார்த்துக்கொள். போகிறார்கள், 2 ரக்அத் தொழுகிறார்கள். வெளியே வருகின்ற பொழுது ஜெய்புக்குள்ளே கையை போடுகிறார்கள். 2 திர்கம் இருக்கின்றன. இவ்வளவு நேரம் என்னுடைய வாகனத்தை பாதுகாத்தவனுக்காக இதை அன்பளிப்பாக தானமாக சதக்காவாக கொடுப்போம் என்று வருகிறார்கள். ஆச்சரியம், காவல்காரனை காணவில்லை, குதிரை மாத்திரம் இருக்கிறது, கடிவாளம் களவாடப்பட்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் கடை தெருவுக்கு குதிரையோடு கால்நடையாக வருகிறார்கள். ஒரு கடிவாள கடையை காணுகிறார்கள். ஆச்சரியம், இவருடைய கடிவாளம் அந்த கடையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. வியாபாரியை, என்னுடைய கடிவாளமாச்சே, மன்னித்துக் கொள்ளுங்கள் தலைவரே, இப்பொழுதுதான் ஒரு மனிதன் 2 திர்கத்திற்கு வித்துவிட்டு போய்விட்டான். இது உங்களுடைய கடிவாளமாச்சே என்று சொல்லுகிறீர்களே, அந்த 2 திர்கம் இருந்தால் தந்துவிட்டு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அந்த 2 திர்கத்தை ஒரு தடவை ஒரு வரத்து புன்னகையோடு திருப்பி பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவனுக்கு ஹலாலாக எழுதி வைத்ததை மனிதனுடைய அவசர புத்தி ஹராமாக எடுத்துக்கொண்டு போய்விட்டார். கண்ணியமானவர்களே, தலையை கீழே போட்டு காலை மேலே போட்டு யல்ல, நீ எனக்கு எழுதிய ரிஸ்க் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய ரிஸ்க் இல்லாமல் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று ஒருவன் தங்கடம் கட்டினாலும் கூட அவனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வராமல் அவனை மரணிக்க செய்வது மலக்குல் மௌத்துக்கு ஹராம். இந்த நம்பிக்கை இல்லாததனால்தான் வியாபாரத்திலே போட்டி, இந்த நம்பிக்கை இல்லாததனால்தான் வட்டி கடைகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் அதிகமாக தேடுவது அல்ல, எனக்கு தேவையில்லை என்று சொன்னாலும் எங்களுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் வராமல் அவனுக்கு மரணம் வராது என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் பண்ணி சொன்ன சமாச்சாரத்தில் ஒன்று. எனவே அவர் எவ்வளவு காலம் சம்பாதிப்பார், எவ்வளவு எத்தனை சொத்துக்கு சொந்தக்காரராகுவார் எழுதப்படும், அவருடைய அஜல் எழுதப்படும். சில நேரம் அவருடைய கபூரறை அந்த தாயுடைய கருவறையாகவே இருக்கும். எப்படி என்று கேட்கிறீர்களா? 8 மாசமாகிவிட்டது, கர்ப்பிணி தாய் வயிற்றிலே கை வைத்து பார்க்கிறாள், குழந்தை துடிப்பதில்லை. 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலம் திடுக்கிறாள், வைத்தியரை நாடுகிறார், ஸ்கேன் பண்ணப்படுகிறது, உங்கள் குழந்தை 2-3 மணித்தியாலம் ஆகிறது. மலக்கு ஆச்சரியத்தோடு எழுதுவார், தலைவர் எவ்வளவு காலம் வாழுவார், இன்னும் 3 மாசம் வாழுவார், அல்லது இன்னும் 4 மாசம் வாழுவார். அந்த சில கருவறைகளையே கபுரறைகளாக மாறும். கண்ணியமான கணவான்கள், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யார் யாரை திருமணம் முடிக்க வேண்டும் இதுவும் அல்லாஹ்வால் எழுதப்பட்டது. இப்ராஹிம் இப்னு அதகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குராசன் நாட்டு அரசர், மிகப்பெரிய மகான். ஆனால் அவரை பற்றி எல்லோரும் தெரிந்து வைத்திருக்கிறோம். அவருடைய தகப்பனை பற்றி அவுலியாக்களுடைய வரலாற்றிலே எழுதுகிறார்கள். ஒரு ஆச்சரியமான சரித்திர குறிப்பு. குராசன் நாட்டு ராஜா ஒவ்வொரு சனிக்கிழமையும் மக்களுக்காக வேண்டி வெளியே வருவார். நேருக்கு நேராக மக்கள் அவரோடு உரையாடி அவருடைய தேவைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதுகம் வருகிறார். இந்த இப்ராஹிமை பெற்றெடுத்த தகப்பன் திருமணத்திற்கு முன்னால் வாலிப பருவத்தில் இருக்கிறார். என்னப்பா உனக்கு என்ன என்ன வேண்டும் அரசரே, நான் கேட்டால் கோபிப்பீர்களா? ஒரு நாளும் கோபிக்க மாட்டேன், தைரியமாக கேள், உங்களுடைய மகள் இளவரசி எனக்கு திருமணம் முடித்து தர வேண்டும். அரசர் கோபம் கொள்ளுகிறார், கண்கள் சிவக்கின்றன, நரம்புகள் முறுக்கேறுகின்றன, ஜல்லாதை அழைத்து சாட்டையால் அடிக்கக்கூடிய அந்த அழைப்பாளனை அழைத்து சொல்லுகிறார், இவனுக்கு சாட்டை அடி கொடுத்து இவனை நாடு கடத்துங்கள். இங்கே வந்து யாரிடத்தில் என்ன பேச்சு பேசுகிறார்? நாடு கடத்தப்படுகிறார். திடீரென்று பாம்பு கடிக்கிறது, இளவரசி மௌத்தாகி விடுகிறார். அவளை கொண்டு போய் கபரிலே அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்கின்ற நேரத்திலே நண்பர்களின் மூலமாக செய்தி பறக்கிறது அதுகமுக்கு. ஓடோடி வருகிறார். இரவு நேரமாகிறது. எங்கே கபரி? எங்கே அடக்கப்பட்டது? கபரை தேடி கண்டுபிடிக்கிறான். அந்த கபருக்குட்டே அமர்ந்து கதறி கதறி அழுகிறார். அவருடைய அன்பு வேலீட்டினால் என்ன செய்வது என்றே தெரியாமல் பைத்தியம் பிடித்தவனை போன்று, பித்தம் பிடித்தவனை போன்று அவன் அங்கலாய்க்கிறான். இரண்டு கைகளாலேயும் கபரை வாரி வாரி தோண்டுகிறான். ஜனாதா தெரிகிறது, இன்னும் அவருடைய ஆசை ஆவல் அடங்கவில்லை. ஜனாதாவை தூக்கி அப்படியே வெளியே வைத்துக் கொண்டு அழுகிறார். திடீரென்று யாரோ வருகின்ற சத்தம், அது கேட்டதும் அவசரமாக புதருக்குள்ளே மறைகிறார். வந்தவர்கள் இரண்டு பேர் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். மயிருக்கு அடக்கம் செய்யப்படுவதற்காக தயார் நிலையில் இருக்கிறதா, அல்லது ஏற்கனவே அடக்கம் செய்யப்பட்ட ஜனாதா தோண்டி வெளியே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறதா, ஒன்றும் புரிவதில்லையே. யாருடைய ஜனாதா என்னவென்று பார்ப்போம் என்று இருவரும் குஞ்சு ஜனாதாவை ஆராய்கிறார்கள். அதிலே வந்திருந்தவரில் ஒருவர் டாக்டர் கையை பிடித்தால் நாடி துடிப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. உயிரோடு ஒரு மனிதனை கபலிடப்பட்டிருக்கிறது என்ற சமாச்சாரம் சொன்ன மாத்திரத்திலே புதருக்குள்ளே மறைந்திருந்த அதிகம் பக் என்று வெளியே பாய்கிறார். உயிரோடு இருக்கிறாளா? ஆம் இருக்கிறாள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளவரசிக்கு முழிப்பு வருகிறது, தெளிவு வருகிறது. என்ன ஆச்சரியம், நான் எங்க இருக்கிறேன், என்ன நடக்கிறது ஒன்றும் தெரியாது. அவசரப்பட வேண்டாம் பெண்ணே, நீ யாருக்காவது நன்றி செலுத்துவதாக இருந்தால் உன்னை படைத்த ரப்புக்கு நன்றி செலுத்து, அடுத்தது இந்த வாலிபனுக்கு நன்றி செலுத்து. அப்படி இல்லை என்றால் உனக்கு இந்த விழிப்பு வருகின்ற நேரத்தில் நீ லஹதுக்குள்ளே இருந்திருப்பாய், கபருக்குள்ளே இருந்திருப்பாய். நீ மரணித்து விட்டாய் என்று நினைத்து உன்னை அவசரமாக அடக்கம் செய்து விட்டார்கள். இந்த வாலிபரை மாத்திரமல்ல இந்த இடத்திற்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் உன் கதியை நினைக்கும் பொழுதே ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. நடந்த சரித்திரங்களை அந்த வாலிபர் சொல்லுகிறார். அவர் யார் என்ற இந்த பெண்ணுக்கு தெரியாது, இவ்வளவு என்னோடு அன்பு வைத்திருக்கிறாயா, இதை எங்களுடைய தந்தையிடத்திலே சொன்னால் ஒரு நாளும் திருமணம் முடித்து தரமாட்டார்கள். இவர்கள் இரண்டு பேரையும் வைத்து இதிலே ஒருவரை வழியாக வைத்து நாங்கள் திருமணம் முடித்துக் கொள்வோம். தந்தை ஒரு திருமணத்திற்கு விரும்பாவிட்டால் அதற்கு மசாலாக்கள் இருக்கின்றன. இந்த அமைப்பிலே திருமணம் நடக்கிறது. அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இப்ராஹிம் இப்னு அதிகம். பேரப்பிள்ளையை பின்னால் தந்தை பட்டணத்திலே கண்டெடுக்கிறார். சரித்திரம் நீளமானது. யாரை எங்கு திருமணம் முடிக்க வேண்டும் அதையும் அல்லாஹ் எழுதி வைத்து விட்டார். எந்த பெரிய அரசனாலையும் அதை மாற்ற முடியாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அதே மாதிரி ஒரு அரசர். அவருடைய தபூர் வேதத்தில் எழுதப்பட்ட வரிகளில் முக்கியமான வரி என்ன தெரியுமா? ஏ தாவூதே, நீங்கள் ஒரு அரசராக இருக்கிறீர்கள், உலகத்தில் இருந்து பல திட்டங்கள் தீட்டுகின்றீர்கள், மேலே இருந்து நாங்களும் பல திட்டங்கள் தீட்டுகிறோம். நீங்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் எல்லாமே மொத்தமாக அது நடைபெறாது, ஆனால் நாங்கள் தீட்டுகின்ற திட்டங்களில் எந்த ஒன்றும் நடக்காமல் இருக்காது. நீங்கள் தீட்டுகின்ற எல்லா திட்டமும் நடக்காது, நான் தீட்டுகின்ற திட்டங்களில் எந்த ஒன்றும் நடக்காமல் இருக்காது. கண்ணியமான கணவான்களே, இதுதான் உலக வாழ்க்கை. அல்லாஹ் நாடியதை தவிர எங்களால் எதையும் சாதிக்க முடியாது. அல்லாஹ் எழுதி வைத்ததை தவிர ஒன்றையும் எங்களால் சாதிக்க முடியாது. அதற்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கேட்டால் ஓரளவு சொல்லுவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கேட்டால் அவர்களுடைய வெள்ளம் கப்பல் அது இது என்று ஓரளவு சொல்லுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றால் நம்ரூது நெருப்பு அப்படி எப்படி என்று எல்லாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கௌபத்துல்லா எல்லாம் சொல்லுவோம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி யாருக்காவது தெரியுமா? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வந்த நபிமார்களின் முக்கியமான ஒரு நபி. இந்த உலகத்திற்கு எழுத்து என்றால் என்னவென்பதை கற்பித்த நபி. முதல் முதலாக பேனாவை எடுத்து ஒரு எழுத்து எழுதிய ஒரு மனிதன் என்றால் அது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். ஒரு நாள் பட்டை வைதிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். சுட்டரிக்கும் சூரியனுடைய சுடர் தாங்க முடியாது. ஓஹோ, என்ன கடுமையான சூடாக இருக்கிறது என்று ஒரு மரநிழலுக்கு பக்கத்திலே ஒதுங்கிவிட்டு நினைக்கிறார்கள். சூரியனை சுமந்திருக்கின்ற மலக்குக்கு எவ்வளவு சூடு கொடூரமாக இருக்கும். சூரியனையும் ஒரு மலக்கு சுமந்து கொண்டிருக்கிறார். இப்னு ஜரீரில் இந்த ரிவாயத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாய் மலர்ந்து இந்த சரித்திரத்தை சொல்லுகிறார். யாரின் பால் பரிதாபப்பட்டார்கள்? சூரியனை சுமந்து கொண்டிருக்கும் மலக்குக்கு அந்த சூரியன் எவ்வளவு பாரமாக இருக்கும், அதனுடைய சூடு எவ்வளவு கோரமானதாக இருக்கும். அந்த மலக்குடைய நிலைமையை லேசுபடுத்துவாயாக. இவரை அறியாமலேயே இவருடைய அடிமனதில் இருந்து துவா பிறக்கிறது. அங்கு சூரியனுக்கு பொறுப்பான மலக்குடைய நிலைமை லேசாகிறது. அவரும் பார்க்கிறார், என்ன இது, பாரம் குறைந்து விட்டது, சூடு தணிந்து விட்டது, யாரெல்லாம் இது என்ன ஆச்சரியம். என்னுடைய நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உங்கள் மேல் பரிதாபப்பட்டு ஒரு துவா செய்தார், அதனால் உங்களுடைய நிலையை மாற்றினேன். மலக்கு கேட்கிறார் இறைவனிடத்தில், யாரெல்லாம் அந்த நபியோடு கொஞ்சம் நான் தோழமை கொள்ள ஆசையாக இருக்கிறது, என்னை ஒரு தடவை அனுப்புவாயா, உங்கள் விருப்பம் போல் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த மலக்கு உலகத்திற்கு அனுப்பப்படுகிறார். முன்ன பின்ன காணாத ஒரு மனிதர் முன்னால் வந்து நின்று சலாம் சொல்லுகிறார். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொல்லுகிறார், யாரு நீங்கள், உங்களுக்கு தெரிகிறதா, ஞாபகம் இருக்கிறதா, நேற்று நீங்கள் யாருக்கு துவா செய்தீர்கள். யோசிக்கிறார்கள், சூரியனுக்கு பொறுப்பான மலக்குக்கு நீங்கள் துவா செய்தீர்களா, அந்த மலக்கு தான் நான், சுபஹானல்லாஹ், உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டு உங்களை நாடி வந்திருக்கிறேன். இந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதலாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அத்தாரிஃபு மலக்கல் மௌத், மலக்குள் மௌத்தோட உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா, அவர் உங்களுக்கு முன்ன பின்ன அறிமுகமானவரா, ஆமா என்ன செய்ய வேண்டும், இல்லை அவரோடு பேசி என்னுடைய அதலை கொஞ்சம் நீளமாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நபியே, இந்த விடயம் கூட உங்களுக்கு தெரியாதா, அதலை அல்லாஹ் எழுதி முடித்து விட்டான் என்றால் அதை யாராலும் மாற்ற முடியாது. அரஸ்து தாலிக்க, ஏ அல்லாஹ்வுடைய மலக்கே அது எனக்கு தெரியும், நான் யாரிடத்தில் மாற்ற சொல்லுகிறேன், மலக்குள் மௌத்திடத்திலா மாற்ற சொல்லுகிறேன், இல்லை அவர் அல்லாஹோடு பரிந்து பேசி எழுதி அல்லாஹ் நாடினால் அதை மாற்ற முடியும் அல்லவா, கொஞ்சம் பேசி பார்க்க முடியாதா. சரி பிரச்சனை இல்லை, உங்களோடு நானும் வருகிறேன் என்று ஆசைப்படுகிறார். அல்லாஹுடத்தில் மலக்கு கேட்கிறார், யா அல்லாஹ், இது என்ன வம்பிலே மாட்டிக்கொண்டேன், இந்த நபியை பார்க்க நான் வந்தால் நான் இருக்கும் இடத்திற்கு அவர் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே. எதுவும் பேச வேண்டாம், அவருடைய ஆசை மாதிரி செயல்படுங்கள், அதற்குரிய தாக்கத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் உதிக்கும் இடத்திற்கு அந்த மலக்குடைய முதுகிலே ஏறி பறக்கிறார். திடீரென்று மலக்குள் மௌத் அந்த இடத்திலே வருகின்ற பொழுது சூரியனுக்கு பொறுப்பான மலக்கு மலக்குள் மௌத்தை பேசுகிறார், உங்களுக்கு எதிரீசை தெரியுமா, ஆம் தெரியுமே, அல்லாஹுடைய நபி அல்லாஹுடைய தூதர், ஏன் என்ன விடயம், இல்லை அவருடைய டீட்டெயில்ஸை கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா. அவர்களும் திடீர் என்று பார்க்கிறார்கள், ஆச்சரியம், என்ன எதை பற்றி கேட்கிறீர்கள், அவருடைய மௌத்து எப்பொழுது வரும் என்பதை பற்றி கேட்கிறேன். சொன்னார்கள், நீங்கள் கேட்கின்ற மனிதன் இந்த ஜம்மத்தில் மரணித்து போவார் என்று நான் நினைக்கவில்லை. ஆச்சரியம், எதிரீசலாம் அவர்களுடைய மரணம் அதை பற்றி பேசப்படுகிறது, இந்த மனிதன் என்றால் இந்த ஜம்மத்தில் மௌத்தாக மாட்டார் போல் இருக்கிறது, இந்த மலக்கு திடீர் என்று கேட்கிறார், ஏன் என்ன விஷயம். அவரை அவருடைய ரூகை எடுப்பதற்காக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்குள் மௌத் சொன்னார்கள், ஒரு மனிதன் கண்ணை பொத்தி திறப்பதற்கு எவ்வளவு நேரம் போகுமோ அந்த நேரத்தை இரண்டாக பிரித்தால் அதிலே அரைவாசி நிமிட செகண்ட் இருக்கிறது, அந்த அரை செகண்ட் தான் இருக்கிறது, ஆனால் ஆச்சரியம், சூரியன் உதிக்கும் இடத்தில் தான் அவருடைய ரூகு வாங்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இவரை அறியாமலேயே அப்படி என்றால் இத்ரீஸ் என்னோடு தானே இருக்கிறார், இருக்கிறாரா, நீங்கள் திரும்ப முன்னால் அவர் இறக்க போகிறார். திரும்பி பார்க்கிறார்கள், அப்படியே அவர்களுடைய மரணம் ஜடம் கீழே விழுந்து விடுகிறது. இதைத்தான் அல்குர்ஆன் சொல்லுகிறது, வரஃபனாஹு மகானன் அலியா, அவரை நாம் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி கொண்டோம், அவருடைய மரணம் வானத்திலே வைத்து எழுதப்பட்டிருக்கிறத யாராலும் மாற்ற முடியாது. இவ்வளவு நவீனங்கள் தலை விரித்து ஆடுகின்ற இந்த உலகத்திலே காணாமல் போன ஒரு விமானத்தை கூட கண்டுபிடிக்க முடியாத அறிவுதான் மனிதனுடைய அறிவு. என்ன நடந்தது, அவர்களுடைய மரணம் எந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த இடம் எங்களுக்கு தெரியுமானதாக இருக்கலும் இருக்கட்டும், அல்லது தெரியாததாக இருக்கட்டும், கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் யதார்த்தம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மூன்று பயங்கரங்கள் காத்திருக்கின்றன, இதை யாராலும் இதை விட்டு ஓட முடியாது, ஒதுங்க முடியாது. முதலாவது சக்கராத், ரொம்ப பயங்கரமான கட்டம். உலகத்தில் தலைவலியை பார்த்திருக்கிறோம், வயிற்று வலி வந்திருக்கிறது, பல்வலி வந்திருக்கிறது, நெஞ்சு வருத்தம் வந்திருக்கிறது. கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இத்துணை வருத்தங்களுக்கும் மாற்றமான ஒன்றுதான் சக்கராத்துடைய வருத்தம். சன்னந்தாலேஸ்வரமார்கள் கூட கஷ்டப்பட்டிருக்கிறார், அதை பற்றி பேச நேரம் இடம் கொடுக்காது. அந்த சக்கராத்திலே துவண்டு கொண்டிருக்கின்ற நேரம் கையில் ஒரு விரல் உளுக்கெடுத்து விட்டது என்று சொன்னால் அல்லது காலில் ஒரு எலும்பு அது அப்படியே உடையவில்லை, கொஞ்சம் நகர்ந்திருக்கிறது, கால் திறந்து என்று சொல்லுவோமே, முழி பாய்ந்து என்று சொல்லுவோமே, ஆனால் எண்ணெய் பூசி உருகி இருக்கின்ற பொழுது வருகின்ற வருத்தத்தை உணர்ந்திருக்கிறோம். மலக்குல்மௌத் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் தான் இந்த உலகத்தில் இறுதியாக மரணிக்க போபவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹையும் எடுத்ததற்கு பின்னால் அல்லாஹ் கேட்பானே, மலக்குல்மௌத்தை இன்னும் யார் யார் எல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள், மரணமே கிடையாத நித்திய ஜீவன் நீ இருக்கிறாய், எதற்கும் பலகீனமான எதற்கும் லாய்க்கற்ற பலகீனமான அடியான் நான் இருக்கிறேன். அலம் தஸ்மா கௌலி குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஏன் உங்களுக்கு தெரியாதா, ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு பிறப்பாக இருக்கட்டும் அவர்கள் மௌத்தை அனுபவித்தே தீர வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்ற சங்கதி உமக்கு தெரியாதா, தெரியும் யா அல்லாஹ், இப்பொழுது என்ன பண்ண, உங்களுடைய ரூஹை நீங்களே இழுத்துக் கொள்ளுங்கள், ஒரு இடத்துல அமர்ந்து இழுப்பார், இருக்கின்ற நேரத்திலே அந்த வருத்தம் தாங்க முடியாமல் கத்துவார் கதறுவார். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்கிறார்கள், ஏற்கனவே மரணித்து போனவர்கள் எல்லாம் உயிரோடு இருந்திருந்தால் அவர்கள் எழுப்புகின்ற சத்தம் தாங்க முடியாமலே செத்து போயிருப்பார்கள். சக்கராத் இவ்வளவு கொடூரமானது என்று நேரத்தோடு எனக்கு அனுபவம் இருந்திருந்தால், நபிமார்களோடு சுஹதாக்களோடு சாலிகங்களோடு அவுளியாக்களோடு மூமின்களோடு இன்னும் கொஞ்சம் சொஃப்டாக நான் நடந்திருப்பேனே என்று சொல்லுவார். அதை தாண்ட இருக்கிறோம், வயதாகினதற்கு பின்னால் எங்களுடைய கதி என்ன ஆக போகிறது, குழந்தைகளை எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்து விடுவோம், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாலும் வந்து போக பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது, விசாரிப்பார்கள், என்னுடைய தாய் வைத்தியசாலையில், என்னுடைய தகப்பன் வைத்தியசாலையில், அவர்களை நின்று பார்த்துக் கொள்வதற்கு யாராவது பெண்கள் இருக்கிறார்களா, யாராவது ஆயாக்கள் இருக்கிறார்களா, ஒரு நாளைக்கு 2000 வேண்டுமானாலும் தருவோம் சொல்லுவார்களே தவிர வந்து நிற்க மாட்டார். நோயோடு துவண்டு கொண்டிருப்போம், புரண்டு கொண்டிருப்போம், ஒவ்வொரு நோயும் அதிகரிக்கின்ற பொழுது இதுதான் சக்கராத்துடைய ஆரம்பமோ என்று திடுக்கம் வரும். உண்மையிலேயே அது சக்கராத் என்பதை அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால் உணர்த்துவான். எங்களுடைய பார்வைகள் வேறு, எங்களை பார்ப்பவர்களுடைய பார்வைகள் வேறு, அவர்கள் இன்னும் வைத்தியம் செய்து எங்களை குணமாக்க முயற்சி செய்வார்கள். இதை நான் சொல்லவில்லை, இந்த கட்டத்தை அல்குர்ஆன் வர்ணிக்கிறது. நோயிலே துவண்டு கொண்டிருக்கின்ற மனிதனுடைய குடும்பங்கள் சூழ்ந்து அதை எப்படி லேசாக்குவது என்று திட்டம் போடுவார்கள். ஆனால் அவருக்கு தெரியும், இது என்னுடைய மரண படுக்கை, எனக்கு எத்தனையோ நோய்கள் வந்து போயிருக்கிறது, எத்தனையோ தடவைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்ட டிக்கெட் வெட்டி வெட்டி போயிருக்கிறேன். ஆனால் இந்த நோய் இது இறுதி நோய். சாதாரண ஒரு தலைவலிதானே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறுதியாக வந்தது, சாதாரண ஒரு தலைவலிதானே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுக்கும் இறுதியாக வந்தது. வாழ்க்கையில் எத்துணை தலைவலிகள் வந்திருக்கும், எத்துணை பெருதலோடு சமாளித்திருப்போம், வரும். இதுதான் சக்கராத்தா என்ற திடுக்கத்தோடு இருக்கும் பொழுது அடுத்த பயம், மலக்குள் மோத்தி பொழுது எப்படி வரப்போவார்கள், எங்கே வரப்போகிறார்கள், எதனால் வரப்போகிறார்கள், இந்த வாசலால், அந்த ஜன்னலால், இந்த கூரையினால், இந்த கட்டிலுக்கு கீழால், சிரித்த முகமா, வெறுத்த முகமா, பயங்கரமா, எப்படி ஆறுதலோடு வருவார்களா, இந்த திடுக்கம். இரண்டாவது அடி, நல்ல மனிதனாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, ரெண்டு விஷயம் நடக்க போகிறது, ஒன்று விட்டு செல்கின்ற உலகத்தை பிரிந்து போகின்ற கவலை, இரண்டாவது போய் சேருகின்ற இடத்தை பற்றிய பயம். இந்த ரெண்டும் வேண்டாம், சிறியோர் விடயம் செய்ய போகிறேன், உங்களுக்கு ஆறுதல் சொல்ல போகிறேன், இதோ நீங்கள் ஒதுங்க போகின்ற இடத்தை பாருங்கள் என்று அந்த மனிதனுக்கு சுவர்க்கம் காட்டப்படும். இது மூணாவது பயங்கரம். சத்தியம் பண்ணி சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் மௌத்துக்கு பிறகு அவள் போய் சேரும் இடத்தை காண்பிக்காமல் அல்லாஹ் ஒரு மனிதனையும் மரணிக்க செய்வது கிடையாது. காட்டப்படுகின்ற இடம் இன்பமாக இருக்குமா அல்லது பயங்கரமாக இருக்குமா, இந்த மூன்றும் தெரியாமல் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எனக்கு உங்களுக்கு என்ன பெருமை வேண்டியிருக்கிறது, என்ன சிறப்பு வேண்டியிருக்கிறது. இதைத்தான் சொன்னார்கள், நான் தெரிந்தவற்றை நீங்கள் தெரிந்தீர்கள் என்றால் ஒரு நாளாவது சிரிக்க மாட்டீர்கள். கண்ணியமான கனவான்களை அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் உலக வாழ்க்கை, எப்பொழுது முடியும், எப்படி வரும் என்று தெரியாது. ஆனால் இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன், ஆரம்பத்தில் ஓதி அல்குர்ஆன் வசனத்திற்கு விளக்கத்தோடு முடிக்கிறேன், என்ற கியாமத்து நாளைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. மனித கோடிகள் படுபயங்கரமாக கை சேதப்படுகின்ற அந்த கட்டத்தை பற்றி, அதில் ஏற்படுகின்ற கஷ்டத்தை பற்றி நபியே உங்கள் உம்மத்தினருக்கு எச்சரித்து விடுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களை பார்த்து, அந்த கஷ்டம் என்ன கஷ்டம் தெரியுமா, அந்த கட்டம் என்ன கட்டம் தெரியுமா, நரகவாதிகள் அத்தனை பேரும் நரகத்திற்கும், சுவர்க்கவாதிகள் அத்தனை பேரும் சுவர்க்கத்திற்கும் போய் அவரவர்களுடைய இடங்கள் அதிலே அமர்ந்ததற்கு பின்னால் ஒரு அழைப்பாளர் அழைப்பார், ஏ சுவர்க்கவாதிகளே வெளியே வாருங்கள், ஏ நரகவாதிகளே வெளியே வாருங்கள், என்ன நடைபெறப் போகிறது என்று பாருங்கள். ஹதீஸிலே சொன்னார்கள், முந்தி அடித்துக் கொண்டு வந்து ஒருவருக்கொருவர் எட்டி பார்ப்பார், என்ன நடைபெறப் போகிறது, சுவர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையிலே ஒரு கருத்த நிறத்திலே ஒரு ஆடு கொண்டு வரப்படும், அந்த ஆட்டுடைய கழுத்து அறுத்து பலி கொடுக்கப்படும். அல்லாஹ் கேட்பான், ஏ மனிதர்களே அறுக்கப்பட்டது என்னவென்று தெரியுமா, சொல்லுவார்களாம், யா அல்லாஹ் வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது ஒரு ஆடு மாதிரி தெரிந்தது, அதனுடைய ஹக்கீகத்து என்னவென்று எங்களுக்கு தெரியாத ரப்பே, அறுக்கப்பட்டதுதான் மரணம், மௌத்தையே நான் மௌத்தாக்கி விட்டேன். எனவே இதற்கு பின்னால் சுவர்க்கவாதிகளே, இதுதான் உலக வாழ்க்கைக்கும் கியாமத்திலே உள்ள வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். தஹ்யௌன வலா தமூதூன அபதா, உங்களுக்கு இதற்கு பின்னால் மரணம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அனுபவித்துக் கொள்ளுங்கள், எப்படி எப்படி எல்லாம் அனுபவிக்கணுமோ அப்படி எல்லாம் அனுபவித்துக் கொள்ளுங்கள். மரணத்தை மரணமாக்கி விட்டேன் சொல்லிவிட்டு பயங்கரமான தோற்றத்தோடு நரக மக்களை பார்த்து சொல்லுவானே, நரகவாதிகளே உங்களுக்கும் இதுதான் கதி. ஒரு நாளைக்கு 70,000 தடவைகள் நரகம் அவருடைய உடம்பை சுட்டரிக்கும். உலகத்தில் உள்ள நெருப்பு கொஞ்சம் பட்டுவிட்டால், விரல் நுனியிலே பட்டால் பட்ட இடத்தை மாத்திரம் சுட்டரிக்கும். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது, நரக நெருப்பு பட்டால் தத்தலிஉ அலல் அஃபிதா, உங்கள் நகை நுனியிலே பட்டாலும் அதை குதறிக்கொண்டு ஊடறுத்துக் கொண்டு சென்று உங்கள் உள்ளங்களையே குதறிவிடும். 70,000 தடவை நாள் ஒன்று. எப்படி எப்படி எல்லாம் ஒருவனை மரணிக்க முடியுமோ அப்படி எல்லாம் வேதனைகள் வரும். சும்மலா யமூது ஃபீஹா, ஆனால் மரணம் வராது. குளித்து எல்லோருக்கும் சலாம் சொல்லி பெரிய பயங்கரத்தோடு போவார். ஆபரேஷன் நடந்து முடிந்து விட்டதா, கண்ணை திறக்கின்ற நேரத்தில் டாக்டர் பக்கத்தில் இருப்பார். இவர் நினைப்பார், இன்னும் நடக்கவில்லை, இப்பொழுதுதான் நடைபெற போகிறது போல. டாக்டர் சொல்லுவார், எல்லாம் முடிந்து விட்டது. இங்கு மயக்கத்தோடு உடல் வெட்டப்படுகிறது, மயக்கத்தோடு நெஞ்சு பிளக்கப்படுகிறது, மயக்கத்தோடு கால்கள் துண்டிக்கப்படுகின்றன. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அங்கு மரணமும் கிடையாது மயக்கமும் கிடையாது. சமாஸ்பரகம் அல்லாஹ் எப்படி தாங்க போகிறார். பேசுகின்ற என்னையும் இந்த புனிதமான இடத்தில் இந்த புனிதமான மேடையில் வல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், கேட்கின்ற உங்கள் முழு பரம்பரையை பாதுகாக்க வேண்டும். அந்த ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தப்பித்தவரை நினைவு வந்து விட்டால் நினைத்து பார்க்க முடியாது. கண்ணியமானவர்களே, இதைத்தான் சஹாபாக்கள் நரகத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் உள்ள பிடித்து மறைத்து போய்விடுவார். அந்த பயம் எங்களுக்கு இல்லை. ஏன், இந்த ஹக்கீக்கத்தை இன்னும் சரியாக புரியவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவே குறுகிய காலம் வாழப்போகிறோம். அல்லாஹ் எங்களை சோதனைக்காக அனுப்பியிருக்கிறார். எங்களால் நினைத்த ஒன்றையுமே அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சாதிக்க முடியாது. எனவே எங்களுடைய முழு நோக்கமும் முழு மையமும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை நினைத்து நாம் செயல்படுவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து தருவாயா. யா அல்லாஹ் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்துவிட்டோம். யா அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னித்து தருவாயாக. தப்பித்தவறி அந்த பாவத்தோடு இந்த நிமிடத்தில் மௌத்து வந்து விட்டால் நிச்சயமாக எங்களுடைய நன்மைகளை விட எங்களுடைய பாவங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. யா அல்லாஹ் எங்களை மன்னித்து தருவாயாக, அந்த பாவங்களை மன்னித்து தருவாயாக. பாவத்தோடு மௌத்து வருவதை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயாக. செய்த பாவம் ஏற்கனவே கோடிக்கணக்கில் இருக்கிறது ரஹ்மானே. இன்னும் உலகத்திலே உயிர் வாழ்ந்தால் இந்த பாவத்தை செய்ய வேண்டும் என்று திட்டம் பேர் வைத்திருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த மோசமான திட்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயாக, எங்கள் உள்ளங்களை பாதுகாத்து தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்கள் பெற்றோர்களை மன்னித்துக் கொள்வாயாக. அவர்கள் யார் யாரெல்லாம் மௌத்தாகி மன்னரிலே வந்து விட்டார்களோ ரப்பே, அவர்கள் அனைவர்களுடைய கபர்களையும் சுவர்க்கத்தின் பூந்தோலைகளாக ஆக்கிறியா அல்லாஹ். அந்த இருட்டான கபரை எங்களால் வெளிச்சமாக்க முடியாது ரப்பே, அந்த நெருக்கடியான குழியை எங்களால் விசாலமாக்க முடியாது யா அல்லாஹ். அவர்களுடைய கபர்களை சுவர்க்க
சொர்க்கத்தின் பூந்தொலைகளாக நீ ஆக்கி அருள்வாயாக. ஹயாத்தோடு வாழ்கின்ற பெற்றோர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கிறியா அல்லா. எங்கள் குழந்தை செல்வங்களை பாதுகாக்கிறியா அல்லா. உனக்கு விருப்பமான வழியிலே அவர்களை வளர்த்து ஆளாக்கக்கூடிய அந்த பாரிய பொறுப்பை சரியாக நிறைவேற்றும் பெற்றோர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லா. கெட்ட காட்சிகளை பார்த்து மோசமான நண்பர்களோடு சேர்ந்து பழகி அவர்கள் கெட்டு போவதை விட்டு எங்கள் குழந்தைகளை பாதுகாக்கிறியா அல்லா. கூடிய பயங்கரமான நோய் நம்பல்களை விட்டு எங்களை பாதுகாக்கிறியா அல்லா. எங்களால் தாங்க முடியாத நோய்களை தன்னை சோதிச்சிராதையா அல்லா. எங்களால் செலவழிக்க முடியாத நோய்களை தன்னை சோதிச்சிராதையா அல்லா. யார் எங்கள் குழந்தைகளை சோதிச்சிராதையா அல்லா. எத்தனையோ நோயாளிகள் வீடு வீடாக மஸ்ஜிது மஸ்ஜிதாக கடை கடையாக யாசகம் கேட்டு திரிகிறார்கள் நாயனே. அப்படியான நோயாளிகளுடைய நோய்களை நீயே குணமாக்கிறியா அல்லா. அதுபோன்ற நிலைமைக்கு எங்களை ஆளாக்கிறாரையா அல்லா. இறுதி வரைக்கும் எந்த கத்தியும் எங்களுடைய உடம்பிலே படாமல் பாதுகாக்கிறியா அல்லா. நீ தந்த ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிறியா அல்லா. நீ தந்த கண்ணால் நல்லதை பார்க்க செஞ்சிரியா அல்லா. நீ தந்த காதுகளால் நல்லதை கேட்க செஞ்சிரியா அல்லா. கெட்ட பாவங்களை விட்டு எங்கள் அங்க அவயங்களை உறுப்புகளை பாதுகாத்து ரப்பே. உனக்காக எத்தனை அமல்கள் செய்கிறோம் யா அல்லா. அது சரியோ பிழையோ எங்களால் சொல்ல முடியாது நாயனே. ஏதாவது அந்த அமலில் ஒன்றை நீ ஏற்றுக்கொண்டாய் என்றால் அந்த அமலோடு எங்களுடைய கடைசி மூச்சை வாங்கிக் கொள்வாயாக. இந்த உலகத்தில் உனக்காக குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் நிலைமையில் எங்களை மௌத்தாக்கிறியா அல்லா. அல்லது தொழுகையிலே சுஜூதில் இருக்கும் பொழுது எங்களை மௌத்தாக்கிறியா அல்லா. பாவத்தோடு வருகின்ற கேவலமான மௌத்தை விட்டு எங்களை பாதுகாக்கிறியா அல்லா. இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் இறுதி காட்சியை சுவர்க்கத்துடைய காட்சிகளை காட்டி காட்டி அந்த பயங்கரமான சக்கராத்தை ஏற்றுப்படுத்துகிறியா அல்லா. மலக்குள் மௌத்த சிரித்த முகத்தோடு எங்களிடத்திலே அனுப்புறியா அல்லா. அவர்கள் சொல்லித் தருகின்ற திருக்களிமாவை ஏற்று அந்த களிமாவை உரத்த குரலிலே அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கடைசி வார்த்தையை நாம் சொல்லி முடிக்கின்ற நிலைமையிலே சிரித்த முகத்தோடு மௌத்துக்கு முகம் கொடுக்கும் அந்த நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு மாத்திரமல்ல எங்களுடைய முழு பரம்பரைக்குமே நசீபாக்கிறியா அல்லா. துஆக்களை கபூலாக்கிக் கொள்வாயாக. வ ஆஃபிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.